நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வானொலி நிகழ்ச்சியை ஆவலாய் கேட்க காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதம் 139:23. நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி சங்கீதங்கள் 86, 87, 88.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, சங்கீத புத்தகத்தின் 86வது சங்கீதத்திலிருந்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். இந்த 86வது சங்கீதத்தின் தலைப்பை பாருங்கள், தாவீதின் விண்ணப்பம் என்று எழுதப்பட்டுள்ளது. எதிர்கால ராஜ்யத்திற்காக இங்கு தாவீது ராஜா ஜபிப்பதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் உத்தமமானது என்னவெனில், தேவனுடைய இன்னொரு பெயர் இதிலே குறிப்பிடப்பட்டுள்ளதே ஆகும். இதற்கு முன்பு நாம் பார்த்த சங்கீதங்களிலே எலோஹிம் என்ற பெயர் சிருஷ்டிப்பின் தேவனை குறிப்பதாக எழுதப்பட்டு இருந்தது. யெகோவா என்ற வார்த்தையையும் நாம் இதற்கு முன்பதாக பார்த்தோம். இது இரட்சிக்கும் தேவனை குறித்து எழுதப்பட்டதாக இருக்கிறது. 86வது சங்கீதத்திலே அதோனா என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மொழியிலே இதனை ஆண்டவர் என்று மொழிபெயர்த்து உள்ளனர். யெகோவா என்று வேத புத்தகத்திலே எழுதப்பட்டுள்ள இடங்களிலெல்லாம் இன்றும் கூட அதனை அதோனாய் என்றே தேவ பக்தியுள்ள யூதர்கள் உச்சரிப்பார்கள். யெகோவா என்று உச்சரிப்பது தேவனை மகிமைப்படுத்தாது, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கும் செயல் என்று யூதர்கள் கருதுகின்றனர். எனவே அதோனாய் என்றே அந்த இடத்திலே வாசிப்பார்கள். அதோனாய் என்ற பெயர் கர்த்தருடைய இரட்சிப்பையும் அவருடைய பரிசுத்தத்தையும் கிருபையையும் குறிப்பதாக இருக்கிறது. 86வது சங்கீதத்திலே அதோனாய் என்கிற வார்த்தை, அதாவது ஆண்டவர் என்கிற வார்த்தை 7 முறை வருகிறபடியினாலே இதுவும் மேசியாவின் சங்கீதங்களிலே ஒன்று என்று வேத அறிஞர்கள் கூறுகின்றனர். ஆனால் இது மேசியாவின் சங்கீதம் அல்ல என்று 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் 86வது சங்கீதத்தை பார்ப்போம். 86வது சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம் என்று நாம் பார்த்தோம். கர்த்தருடைய கிருபையையும் ஐக்கியத்தையும் நம்பிக்கையையும் மிகவும் வாஞ்சிக்கும் ஒரு பக்தனின் பாடலாக இது இருக்கிறது. 5 முறை கர்த்தருடைய கிருபைக்காக தாவீது ஜெபிக்கிறான். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஜெபம் ஏன் கேட்கப்பட வேண்டும் என்ற காரணத்தையும், அதேபோல கர்த்தர் ஒருவர் மட்டுமே இதை செய்யக்கூடியவர் என்றும் அவன் வலியுறுத்தி கூறுகிறான். 1-5 வசனங்களிலே அவனுடைய முதலாவது ஜபத்தை பார்க்கிறோம். அவன் சிறுமையும் எளிமையும் ஆனவன், ஆகையால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று 1வது வசனத்திலே அவன் கூறுகிறான். அவன் பக்தி உள்ளவன், கர்த்தரையே நம்பியிருக்கிறவன், எனவே கர்த்தர் அவனை இரட்சிக்க வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்று 2வது வசனத்திலே அவன் கூறுகிறான். நாள்தோறும் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறபடியினாலே அவர் அவனுக்கு இறங்க வேண்டும் என்று 3வது வசனத்திலே அவன் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய ஆத்மாவை கர்த்தரிடத்திலே உயர்த்துகிறபடியினாலே அவர் அவனை மகிழ்விக்க வேண்டும் என்று 4வது வசனத்திலே அவன் வேண்டுகிறான். 6-10 வசனங்களிலே தாவீதுனுடைய 2வது கட்டமான ஜபத்தை நாம் பார்க்கிறோம். இதிலே 6-7 வசனங்களிலே அவனுடைய ஜபமும், 8-10 வசனங்களிலே அவனுடைய விசுவாச அறிக்கையும் அடங்கியுள்ளன. கர்த்தர் தாவீதின் ஜபத்தை கேட்க வேண்டும், துயரமான நாட்களிலே அவர் செவி சாய்க்க வேண்டும் என்று இதிலே அவன் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கிரியைக்கு ஒப்பான வேறொரு கிரியை செய்யத்தக்கவர் யாருமே இல்லை. அவர் எல்லா ஜனங்களிலும் வணங்கப்படத்தக்கவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், ஏனெனில் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அறிக்கையிடுவதை நாம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். 11-13 வசனங்களிலே தாவீதுனுடைய 3வது ஜபம் எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காகவும் அவருடைய சத்திய வசனத்திற்காகவும் அவன் ஜபிக்கிறான். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று 12-13 வசனங்களிலே அவன் துதி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். 86வது சங்கீதம் மேசியாவின் சங்கீதமாக இருக்க இயலாது என்பதை 11வது வசனத்திலே வரக்கூடிய ஜபத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த முறையான ஜபத்தை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் செய்ததே இல்லை, ஏனெனில் அவர் தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே வந்தார். இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் பொருத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வழி நமக்கு போதிக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயம் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாகவே வந்தார், அதனையே அவர் செய்தார். ஆனால் நம்முடைய நிலைமையோ முற்றிலும் வேறுபட்டது. ஒருவேளை நீங்களும் நானும் தீமையிலே விழாது இருக்கலாம். ஆனால் அநேக நேரங்களிலே நமது வாழ்க்கையின் பாதையிலே காணப்படும் வேறு வழிகள், பிரிவுகள் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை களங்கப்படுத்தி விடுகின்றன. நம்மில் எத்தனை பேர் பவுலடியார் கூறுவது போல நான் ஒன்றையே நாடுகிறேன் என்று கூற முடியும்? நாம் பாதையில் தான் நடக்கிறோம், பாதையை விட்டு கீழே நடக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா? அநேக நேரங்களிலே பாதையிலே நின்று பூக்களிலே அமர்ந்திருக்கும் பட்டாம்பூச்சிகளை பிடிக்க ஆரம்பித்து விடுகிறோம். முன்னேற்றம் அங்கு தடைபட்டு போகிறது, தேங்கி நிற்கிறோம். ஒருவேளை நாம் மிகப்பெரிய பாவத்திற்குள்ளே விழுந்து கிடக்காவிட்டாலும் சோம்பேறித்தனம், முக்கியமில்லாத செயல்களிலே ஈடுபடுதல், வீண் பேச்சு போன்ற காரியங்களிலே நம்முடைய நேரத்தையும் நம்முடைய சாட்சியையும் இழந்து போகிறோம். எனவே நாம் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். 86வது சங்கீதத்தை தொடர்ந்து பார்ப்போம். 14-15 வசனங்களிலே தாவீதின் 4வது ஜபத்தை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஜெபித்துக் கொண்டிருந்த தாவீது இப்பொழுது குறிப்பிட்ட நபர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அகங்காரிகள் அவனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். கொடுமைக்காரர்களின் கூட்டம் அவன் பிராணனை வாங்க தேடுகிறது. அவர்களுக்கு மனிதன் மேல் இரக்கமே இல்லை, தேவன் மேல் பயமே இல்லை. ஆனால் சங்கீதக்காரனின் மன உறுதியை பாருங்கள். அவன் அக்கம் பக்கமாக பார்த்து எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகாமல், ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று தன்னுடைய நம்பிக்கையை எடுத்து கூறுகிறான். அவனுடைய நம்பிக்கை ஒரு தத்துவத்தின் மேல் இருக்கவில்லை, மாறாக கிறிஸ்துவின் ஆள் தத்துவத்திலேயே இருக்கிறது. 16-17 வசனங்களிலே தாவீதனுடைய 5வது ஜபத்தை நாம் வாசிக்கிறோம். இங்கு தாவீது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கேட்கிறான். அவன் தன்னுடைய அவிசுவாசத்தினாலே அப்படி கேட்கவில்லை. கர்த்தர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற தைரியத்தினாலும் அப்படியே செய்வார் என்ற உறுதியான நம்பிக்கையினாலுமே அவன் இந்த ஜபத்தை ஜபிக்கிறான். இந்த தைரியமும் உறுதியும் அவனுடைய சொந்த முயற்சியினாலே வந்ததல்ல. இதை அவன் முதலிலே ஒப்புக்கொள்கிறான். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை இரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று அவன் கேட்கிறான். இந்த உறுதியான வேண்டுகோளை அவன் கர்த்தரிடத்தில் கேட்க அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி, அவன் அவருடைய அடிமையின் குமாரன், தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் கர்த்தரையே சேவிக்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். தன் அடிமையின் வேண்டுகோளையும் வாஞ்சையையும் தேவைகளையும் நிறைவேற்றுவதுதான் எஜமானின் கடமையாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய எஜமான் என்றால் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் நம்முடைய எஜமான் மட்டுமல்ல, நம்முடைய பரலோக பிதா. அவர் நிச்சயமாக நமக்கு நலன் அருளுவார். ஆண்டவரே, நீர் எனக்கு உமது வழியை போதித்தருளும் என்று கேட்கும் யாவருக்கும் அவர் கூறும் வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 32:8 வசனத்தை வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவரே, எனக்கு நீர் போதியும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும், என்மேல் உம்முடைய கண்கள் நோக்கமாயிருப்பதாக, எனக்கு நீர் ஆலோசனை சொல்லும் என்று ஜெபிக்கும் யாருக்கும் ஆண்டவர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து 87வது சங்கீதத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை கூறுகிறான். கர்த்தரின் ராஜ்யத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மையமாக சீயோன் இருப்பதை இந்த சங்கீதம் புகழ்கிறது. தேசங்களிடையே காணப்படும் பூசல்கள் நீக்கப்பட்டு ஒரே ஜனமாக கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழாக சர்வ தேசமும் வரக்கூடிய நாள் மேசியாவின் நாள் என்று இந்த சங்கீதம் தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறது. 1-3 வசனங்களிலே தேவன் சீயோனை தெரிந்தெடுத்து அதனை மேன்மைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய பிரியம், மகிமை, இவைகள் எல்லாம் சீயோன் மீது இருக்கிறது. இந்த சீயோனை பார்ப்போர் அனைவரும் அதை குறித்து மேன்மையாக பேசிக்கொள்வார்கள். அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடம்தான் சர்வ லோகமும் ஒரு நாள் கூடி வரப்போகும் இடமாகும். இதைத்தான் ஏசாயாவின் புத்தகம் 2:2 வசனத்திலே, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. சகரியாவின் புத்தகம் 2:10-11 வசனங்களிலே, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன், அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் என்று வாசிக்கிறோம். 1-3 வசனங்களிலே ஆண்டவர் சீயோனை தெரிந்தெடுத்து அதனை மேன்மைப்படுத்துவதைத்தான் நாம் பார்க்கிறோம். 4-6 வசனங்களை பார்ப்போம். சர்வ ஜனங்களும் ஒன்று கூடி அவர் தெரிந்தெடுத்த சீயோனுக்கு வரப்போவதினாலே அந்த சீயோன் மேன்மைப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். 87வது சங்கீதம் 4வது வசனத்தினுடைய தொடக்கத்திலே, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் என்று எழுதப்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டும். இங்கு ராகாப் என்பது எரிகோ நகரிலே வாழ்ந்த ஸ்திரி அல்ல. இந்த வார்த்தை எகிப்து தேசத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது. எகிப்து தெற்கு பகுதியிலே வல்லரசாகவும் பாபிலோன் வடக்கு பகுதியிலே வல்லரசாகவும் இருப்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். ராகாப் என்ற வார்த்தைக்கு கலகம் என்று அர்த்தம், பாபிலோன் என்ற வார்த்தைக்கு குழப்பம் என்று அர்த்தம். கலகமும் குழப்பமும் சியோனிலே மேசியாவாக அவர் ஆளுகை செய்யும் பொழுது முடிவுக்கு வரும். 4வது வசனத்திலே பெலிஸ்தியா, தீரு, எத்தியோப்பியா ஆகிய நாடுகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த 3 வசனத்திலும் இன்னான் இங்கே பிறந்தான் என்று பெயர் எழுதப்படுவதை நாம் காண்கிறோம். கர்த்தர் ஜனங்களையெல்லாம் தொகையிட்டு அவருடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் பெயராக எழுதும் பொழுது அவர்களின் எல்லா அடையாளங்களையும், குறிப்பாக அவர்கள் எந்த மக்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடுவார். இவர்கள் அனைவரும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய சியோனிலே ஒன்றாக கூட்டப்படுவார்கள். தனித்தன்மையோடு அவர்கள் காணப்பட்டாலும் இரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் ஒற்றுமையாய் காணப்படுவார்கள். இந்த காட்சியைத்தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கிறோம். இதுதான் பரலோக காட்சியாகும். ஆனால் அதே அனுபவத்தை நாம் இன்று திருச்சபையிலே காண வேண்டும். இரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரே ஒரு தகுதியே ஜனங்களையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது. 7வது வசனத்திலே மீட்கப்பட்டவர்களின் சாட்சியினாலே சியோன் மேன்மைப்படுத்தப்படுவதை காண்கிறோம். ஒரு புதிய ஐக்கியம் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக உருவாகிவிட்டது. இவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டவர்கள். இவர்களுடைய பாடலும் ஆனந்த களிப்பும் ஒரே ஒரு கருத்தையே தெரிவிக்கிறது. எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று ஏகமாய் கூறுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய சியோன் என்னும் ஐக்கியத்திலே வாழும் மீட்கப்பட்டவர்களின் புது வாழ்க்கையை இந்த வசனம் கோடிட்டு காட்டுகிறது. இதுதான் பரிபூரணமான வாழ்வு. மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமாதானம், உள்ளான மனிதனுக்கும் வெளியான மனிதனுக்கும் சமாதானம், இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கப்பெறும் நித்திய சமாதானம். இது நித்திய ஜீவனின் ஆரம்பம். இந்த நிகழ்ச்சியின் கடைசியாக நாம் 88வது சங்கீதத்தையும் பார்க்க போகிறோம். 88வது சங்கீதமானது ஒரு பக்தனின் புலம்பலாக இருக்கிறது. ஆறுதல் பட முடியாதபடி துக்கத்திலும் துன்பத்திலும் பீடிக்கப்பட்டு போனவர்களின் விண்ணப்பமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதே போன்ற புலம்பலின் சங்கீதங்கள் வேறு பலவும் இருக்கின்றன. உதாரணமாக 22வது சங்கீதம், 31வது சங்கீதம் ஆகிய சங்கீதங்களும் புலம்பலின் சங்கீதங்களாக இருக்கின்றன. ஆனால் இந்த 88வது சங்கீதத்திலே வரக்கூடிய கடைசி வசனங்களாகிய 15-18 நாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கையின் வெளிச்சமே காணாத ஒருவனின் புலம்பலையே நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலும் இதே பிரகாரமான புலம்பலை நாம் கண்டோம். கர்த்தர் ஒருவரே தன் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கு விடை காண முடியாதபடி தவிக்கும் ஒருவனின் மன குழப்பமே இந்த சங்கீதத்திலே கூறப்பட்டுள்ளது. 88வது சங்கீதத்தை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். ஒவ்வொரு பிரிவின் ஆரம்பத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்ற வார்த்தைகளோடு சங்கீதக்காரன் தன்னுடைய ஜபத்தை ஆரம்பிக்கிறான். இதை 1வது வசனத்திலும், 9வது வசனத்தின் பின்பகுதியிலும், 13வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். 1வது பிரிவை பாருங்கள். இது 1-9வது வசனத்தின் முன்பகுதி வரை அடங்கியுள்ளது. இங்கு சங்கீதக்காரனின் பயங்கரமான சூழ்நிலையையும் அதிலே அவனுடைய விசுவாசம் இருப்பதையும் காண்கிறோம். துன்பமான நேரங்களிலே அவன் தொடர்ந்து ஜபிப்பதையே நாம் இங்கு வாசிக்கிறோம். கர்த்தரை தன்னுடைய இரட்சிப்பின் தேவனாக பார்த்தவன் இரவும் பகலும் ஜெபிக்கிறான். இந்த சங்கீதத்திலே காணப்படும் ஒரே ஒரு நம்பிக்கையின் கீரன் சங்கீதக்காரன் கர்த்தரை என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று அழைப்பதுதான். கர்த்தரை மட்டுமே அவன் பிடித்து கொண்டான். இதே போன்ற அனுபவத்தை தோல்வியாதியினாலே தோய்ந்து போன யோபினுடைய வாழ்க்கையிலே நாம் கண்டோம். குஷ்டரோகியான உசியா ராஜா, பாதாள சிறையிலே அடைக்கப்பட்டு போன எரேமியா தீர்க்கதரிசி, பிளவு நோய் கண்டு மரண தேதி குறிக்கப்பட்ட எசேக்கியா ராஜா, இவர்களின் வாழ்க்கையிலும் காணப்பட்டது. 88வது சங்கீதம் பெரும் துன்பத்தின் பாடல். இருந்த போதிலும் சங்கீதக்காரனின் நம்பிக்கையை பாருங்கள். அவனுடைய இரட்சகராகிய கர்த்தரின் மேலேயே அவனுடைய நம்பிக்கை இருக்கிறது. அவனுடைய ஆத்தும தாகத்தையும் பிராணனின் அழிவின் பயத்தையும் கர்த்தரிடத்திலே கூறி வேண்டுகிறான். 3-5 வசனங்களிலே அவனுடைய மரண பயத்தை பார்க்கிறோம். நம்பிக்கைக்கு இடமே இல்லாத பாதாளமும் படுகுழியும் இருளும் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்திற்கும் காரணம் என்ன? ஆறு முதல் ஒன்பதாவது வசனம் வரையிலே உள்ள பகுதியிலே இது கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது பிரிவை பாருங்கள். ஒன்பதாவது வசனத்தின் பின்பகுதியிலிருந்து பனிரெண்டாவது வசனம் வரை அடங்கியுள்ளது. கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் ஜபித்த சங்கீதக்காரன் அனுதினமும் ஜபிக்கிறான். அவன் இவ்வளவு ஊக்கமாக ஜபிக்க காரணங்களையும் 10 முதல் 12 வசனங்களிலே அவன் கூறுகிறான். அவன் மரணத்தை சந்திக்கப் போகிறான். இந்த மரணமானது ஆண்டவருடைய கோபத்தின் விளைவாக வரப்போவதை சங்கீதக்காரனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அங்கு கர்த்தரின் அதிசயங்களையும் துதியையும் கேட்க முடியாதே? அங்கு கர்த்தரின் உடன்படிக்கையின் அன்பையும் உண்மையையும் அறிய முடியாதே? அங்கு கர்த்தரின் அதிசயங்களையும் நீதியையும் காண முடியாதே? எனவே கோபத்தினாலே தண்டிக்கப்பட்டு மரணம் அடைவதை அவன் வெறுக்கிறான். 13 முதல் 18 வசனங்களிலே மூன்றாவது பிரிவு வருகிறது. இரவும் பகலும் ஜபித்தான், அணுதினமும் ஜபித்தான். இங்கு அதிகாலையிலே கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறான். இப்பொழுது அவனுடைய மன சோர்வை பார்க்கிறோம். விரக்தி அடைந்து போய்விட்டான். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? கலக்கமடைகிறான். கர்த்தருடைய செயலுக்கு அவனால் காரணம் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன் என்று தன்னுடைய நீண்ட நாள் துன்பத்தை ஆண்டவரிடத்திலே கூறுகிறான். 16-17 வசனங்களிலே அவன் வெகு நாட்களாக அனுபவித்து வந்த கர்த்தரின் எரிச்சலை இப்பொழுது பெரும் வெள்ளமாக காண்கிறான். அது அவனை மூழ்கடிக்கிறது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக அன்பையும் மனிதர்களின் கண்களிலே காணப்படும் பரிவையும் நீக்கி போட்டுவிட்டாரே. அவன் புலம்புவதை 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவனுக்கு முன்பதாக காணப்படுவதெல்லாம் இருள், நம்பிக்கை இல்லாத நிலைமை. அவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு வெளிச்சம், விடுதலை. இதற்காக அவனிடத்திலே காணப்படக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தர், அவர் பேரிலே உள்ள விசுவாசம். இது உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம். இது கர்த்தருடைய கரத்தை அசைக்கும் விசுவாசம். தேவனிடத்திலிருந்து வல்லமையை புறப்படச் செய்யும் விசுவாசம். வாழ்க்கையே மாற்றி போடும் விசுவாசம். வெளிச்சத்தை கொண்டு வரும் விசுவாசம். இந்த விசுவாசத்திலே அவன் இரவு முழுவதும் ஜெபித்தான். அதிகாலையிலேயே கர்த்தருடைய கருணைக்காக காத்திருக்கிறான். அவரை நோக்கி கூப்பிடுகிறான். அவன் விசுவாசம் நிச்சயமாக கௌரவிக்கப்படும்.
Bye.
ஆதியாகம விளக்க உரையின் முதலாம் பாகம், ஆதியாகம விளக்க உரையின் இரண்டாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:10.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.